அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஏப்ரல் திங்கள் 28 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் 19வது சட்ட திருத்த மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் 2வது வாசிப்பில் நிறைவேறியது பற்றிய செய்தி. இந்த சட்ட திருத்தம் உண்மையில் மைத்ரிபால சிறிசேனா அளித்த வாக்குறுதிகள் நிறைவேறியதை காட்டுகிறதா என்பது குறித்த ஒரு அலசல்.
ஒரு முழுமையான வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அரசியலமைப்பு பேரவையை பொறுத்தவரை அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் தொடர்பாக மட்டும் அவர்களுக்கு சிறு வெற்றி கிடைத்திருக்கின்றன.
இந்திய அரசு சுமார் 9000 தன்னார்வ குழுக்களின் உரிமங்களை ரத்து செய்திருப்பது பற்றிய செய்தி. தமிழக மீனவர்கள் இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுகிறார்கள் என்று இந்திய கடலோர காவல்படை நீதிமன்றத்தில் கூறியிருப்பது பற்றி எழுந்துள்ள சர்ச்சை குறித்த ஒரு செய்தி குறிப்பு. நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன், இளையதம்பி தயானந்தா.
கடந்த சனியன்று நேபாளத்தில் இடம்பெற்ற நிலநடுக்க பேரழிவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 5000 தாண்டியிருக்கிறது. நேபாளத்தில் 3 நாட்கள் துக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 10000 அதிகமானவர்கள் காயமுற்றிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த பேரழிவின் தாக்கத்திலிருந்து மீள முடியாதிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொலைதூரத்தில் இருக்கும் பின்தங்கிய இமாலய கிராமங்களில் இருந்து வரும் உதவி கோரிக்கைகளை தம்மால் ஈடு செய்ய முடியாதிருப்பதாகவும் அவர்கள் கூறினர். தனித்து விடப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கான கூடாரம், உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் உலங்கு வானூர்தியால் வானிலிருந்து வீசப்படுகின்றன.
நேபாளத்தில் நிலவும் அடிப்படை கட்டமைப்பு குறைபாடுகள் காரணமாக நிலநடுக்கம் ஏற்பட்டு 3 நாட்களாகிய நிலையிலும் போதுமான உதவிப் பணிகளை மேற்கொள்ள முடியாதிருப்பதாக துயர் நீக்கும் அமைப்புகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. நேபாள தலைநகர் காத்மண்டுவில் அமைந்திருக்கும் ஒரே ஒரு சர்வதேச விமான நிலையமானது ஒப்பீட்டளவில் சிறிய ஒன்றாகும். இதனால் தற்காலிக தங்குமிடக் கூடாரங்களையும் மருத்துவ உதவிகளையும் எடுத்துச் சென்ற விமானங்களால் உடனடியாக தரை இறங்க முடியாதிருப்பதாக அறிக்கைகள் கூறுகின்றன. இந்த விமான நிலையம் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 பாரிய விமானங்களை மட்டுமே கையாளக்கூடிய நிலையில் இருப்பதாக லண்டன் விமானப்பட்டய சேவை பணிப்பாளர் தெரிவிக்கிறார். விமான நிலையத்தின் சரக்கு களஞ்சிய சாலை ஏற்கனவே நிரம்பிவிட்டது. இவை தவிர தொலைவில் உள்ள கிராமங்களில் பாரிய உலங்கு வானூர்திகள் எதிர்கொள்ளும் தரை இறங்கும் சிக்கல்கள் உதவிப் பொருட்களை விநியோகிப்பதில் தொண்டர் அமைப்புகளுக்கு புதிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளன.
ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் ஒரு கிராமத்தையே அடித்துச் சென்ற மிகப்பெரிய நிலச்சரிவில் குறைந்தது 52 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தஜிகிஸ்தான் எல்லையையொட்டிய ஆப்கானிஸ்தானின் படக்ஷான் மாகாணத்தில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் 100 வீடுகள் வரை அழிந்துள்ளன. பலியானவர்களுள் அநேகமானோர் பெண்களும் சிறார்களும் என மாகாண அதிகாரியொருவர் பிபிசியிடம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதி நாட்டின் ஏனைய பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், வான்வழியாக மட்டுமே அங்கு செல்ல முடிவதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அங்கு நடக்கும் மீட்பு நடவடிக்கைகள் கணிசமான அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளன.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் 90 அதிகமானோரை தாம் கைது செய்திருப்பதாகவும், அதில் அநேகமானோர் சவுதி பிரஜைகள் எனவும் சவுதி அரேபியா தெரிவித்திருக்கிறது. ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் உட்பட பல்வேறு இலக்குகளை தற்கொலை தாக்குதல் மூலம் இவர்கள் தாக்க திட்டமிட்டிருந்தார்கள் என சவுதி அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த குழுவினர் மத்திய பிராந்தியமான காசிம் பிராந்தியத்தின் தொலைதூர இடங்களை தளமாக கொண்டு செயற்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜியாதிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் மற்றும் அவர்களுடன் இணைந்து சண்டைகளை செல்வோருக்கு கடுமையான தண்டனைகளை சவுதி அரேபியா கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னர் சவுதி அரேபியாவினுள் அல் கைதாவுடன் தொடர்புடைய தீவிரவாதிகள் வன்முறையை உருவாக்க முன்னெடுத்த தொடர் பிரச்சாரத்தை சவுதி அரேபியா நசுக்கி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
இந்தோனேஷியாவில் போதைப்பொருள் கடத்தலுக்காக தண்டிக்கப்பட்ட 9 பேரின் மரண தண்டனைக்கான இறுதி ஆயத்த வேலைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவர்களை மன்னிக்குமாறு மன்னிக்கும்படியான சர்வதேச கோரிக்கைகளையும் மீறி இந்த தயாரிப்புகள் நடந்து வருகின்றன. தீவு ஒன்றில் அமைந்துள்ள உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுடனான இறுதி சந்திப்பு ஒன்றிற்கு அவர்களது குடும்பத்தினர் அனுமதிக்கப்பட்டனர்.
I'm asking the government not to kill him. Please, the president, please don't kill him today.
பின்லாந்து கடற்படையினர் அதன் பால்டிக் கடலின் கடல் எல்லைப் பகுதியில் உலவும் நீர்மூழ்கி கப்பலை அச்சுறுத்தும் வகையில் கடல் ஆழ வெடிகுண்டு ஒன்றை எச்சரிக்கைக்காக வெடித்திருக்கிறார்கள்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் 19வது சட்டத்திருத்த மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் 2வது வாசிப்பில் நிறைவேறியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டம் மீதான 2வது வாசிப்பு 214 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்று மாலை 7 மணியளவில் வாக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்பு தீர்மானத்தை அறிவித்த சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ 19வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக 215 வாக்குகள் கிடைத்துள்ளதாக அறிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஜாத்திக ஹெல உருமய, மக்கள் விடுதலை முன்னணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகள் ஆளும் கட்சியுடன் சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களித்தார். ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் குமார் தான் வாக்களிப்பில் கலந்து கொள்ள போவதில்லை என்று அறிவித்தார். வாக்கெடுப்பு நடைபெற்ற போது 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் இருக்கவில்லை. எதிர்கட்சிகளினால் முன்வைக்கப்பட்ட திருத்தங்களை நீண்ட நேரமாக ஆராய்ந்த பின்னரே இந்த இணக்கம் ஏற்பட்டதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஜனநாயகத்தை மீண்டும் கட்டியெழுப்பி மனித உரிமைகளை காப்பதற்கு இந்த திருத்த சட்டம் உதவும் என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு இந்த சட்டமூலம் மிக அவசியம் என்றும் தெரிவித்தார். விவாதம் நடைபெற்ற போது ஆளும் கட்சி சார்பில் கருத்துக்களை தெரிவித்த பிரதியமைச்சர் அருஷடி சில்வா, திருத்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு எதிர்கட்சிகள் தெரிவித்து வருகின்றது. எதிர்கட்சிகளினால் முன்வைக்கப்படும் திருத்தங்கள் மக்களின் நன்மை கருதி மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் அல்ல என்று தெரிவித்த பிரதியமைச்சர் ஹர்ஷடி சில்வா, 19வது திருத்த சட்டத்தை பலவீனப்படுத்துவதற்காகவே அவர்கள் இதனை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுர பிரியதர்ஷன யாப்பா கருத்துக்களை தெரிவித்த போது,
எமது கட்சி 19வது திருத்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள் அல்ல என்று தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியதர்ஷன யாப்பா, திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் அதற்கு ஆதரவளிக்க தனது கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரங்களை ஒழிப்பதாக கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய வாக்குறுதிக்கு அமையவே இந்த அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சட்ட மூலத்தில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை ஒழிப்பதை தவிர்த்து அந்த அதிகாரங்களை மட்டுப்படுத்துவதற்கு மாத்திரம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. முதலில் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சட்ட மூலத்தில் ஜனாதிபதி தீர்மானம் ஒன்றை எடுக்கும் போது அது சம்பந்தமாக பிரதமரின் ஆலோசனைகளை பெற வேண்டுமென்றும் அமைச்சரவையின் தலைவராக பிரதமர் செயற்படுவார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பிரிவுகளின் மூலம் அரசியல் யாப்பு மீறப்படுவதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்பு அவை நீக்கப்பட்டது. இதன்படி அரச சேவை, நீதிமன்றம், காவல்துறை, ஊழல் விசாரணை ஆகிய துறைகளுக்காக சுயாதீன ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட உள்ளதுடன் அதற்கான அங்கத்தவர்களை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் ஜனாதிபதியிடமிருந்து அகற்றப்பட்டு சுயாதீனமாக அமைக்கப்பட உள்ள அரசியல் அமைப்பு சபையிடம் கையளிப்பதற்கு இந்த சட்டமூலத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதன் மூலம் அரசியல் தலையீடுகளை தடுக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கப்படுகின்றது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இந்த 19வது சட்டத்திருத்தம் உண்மையில் மைத்திரிபால சிறிசேன அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதை காட்டுகிறதா என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை விரிவுரையாளர் ஆர் குருபரன் அவர்களிடம் கேட்டேன்.
அதாவது ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 2 தடவைகளுக்கு மட்டுப்படுத்துகின்ற என்ற விடயத்தையும் தகவல் அறி சட்டம், அதாவது தகவல் அறி உரிமை என்ற விடயத்தையும் தவிர 19வது திருத்தம் மூலமாக சாதிக்க முனைந்ததை மைத்ரிபால ஸ்ரீசேனவால் உண்மையால் சாதிக்க முடியாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் குறிப்பாக இந்த அரசியலமைப்பு பேரவை கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் என்று 17 திருத்தம் 2001 கொண்டுவரப்பட்டு மஹிந்த ராஜபக்சவால் 18 மூலமாக நீக்கப்பட்ட அந்த அவையானது முக்கியமான பொது ஸ்தாபனங்களுக்கு அரசியல் களப்பற்ற வகையிலே நியமனங்களை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அவையை மீள கொண்டு வருகின்ற முயற்சியிலே அந்த அவையிலே அரசியலில் ஈடுபடாத நபர்கள்தான் அங்கம் வகிக்க முடியும் என்ற நிலை கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டு இதுதான் மஹிந்த சார்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அழுத்தத்தின் பேரிலே இப்பொழுது அந்த 10 கொண்ட அந்த அவையிலே 7 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பதே என்ற திருத்தத்தை ஏற்றுக்கொண்டுதான் இப்பொழுது 2-3 பெரும்பான்மையோடு ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோடு அவர்கள் அதனை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் அந்த எந்த நோக்கத்தோடு கொண்டு வந்தார்களோ நல்லாட்சியை கொண்டு வருதல் மீள குட் கவர்னன்ஸ் என்ற விடயத்தை இந்த சுயாதீனமான ஆணைக்குழுக்கு குழுக்களுக்கு சுயாதீனமான ஒரு செயல்முறையினூடாக நபர்களை நியமித்தல் என்ற முறைமையை அவர்களால் முழுமையாக செய்ய முடியவில்லை என்பது இது என்னை பொறுத்தவரைக்கும் மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவாகத்தான் கருத வேண்டும். ஆனால் 18 திருத்தத்தினூடாக இந்த எத்தனை தடவைகள் ஜனாதிபதி ஒருவர் தேர்தலில் போட்டியிடலாம் என்ற விடயத்தை மட்டும் அவர்கள் அதை மட்டும் சாதிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றனர். ஆகவே 18 திருத்தத்தை மீள அதை இல்லாமல் செய்து பழைய நிலைமைக்கு கொண்டு போவதில் கூட ஒரு 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 முழுமையான வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அரசியலமைப்பு பேரவையை பொறுத்தவரை அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் தொடர்பாக மட்டும் அவர்களுக்கு சிறு வெற்றி கிடைத்திருக்கின்றன. ஆனால் இது யூஎன்பியும் மைத்ரிபால சிறிசேனவும் மக்களுக்கு வாக்குறுதி அளித்ததை முழுமையாக செய்ய முடியவில்லை என்பதனை காட்டியிருக்கிறது.
தற்பொழுது இருக்கின்ற இந்த நாடாளுமன்றத்தின் அரசியல் கட்சிகளின் இந்த பலம் அதை வைத்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான விட்டுக் கொடுப்புகள் இல்லாவிட்டால் இதை நிறைவேற்ற முடியாமல் போகும் என்கிற ஒரு யதார்த்தத்தை தானே அது காட்டுகிறது.
இல்ல காம்ப்ரமைஸ், இதில் விட்டு கொடுப்பு அல்லாமல் அரசியல் இல்லை என்று வாதிடுபவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அடிப்படையில் எந்த அளவுக்கு விட்டுக் கொடுப்பது என்றுதான் கேள்வி இருக்கின்றது. அரசியலமைப்பு அவை சுயாதீனமான ஆணைக்குழுக்களை நியமிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற விடயத்திலே விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்க வேண்டுமா என்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், ஒரு சிறுபான்மை அரசாக ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இதனுடைய மாற்றி 19 திருத்தத்தை முழுமையாக பின்வாங்கி பாராளுமன்றத்தை கலைத்து புதிய பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்ற முயற்சித்திருக்க வேண்டும். ஆனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு போகும்போது 19 திருத்தத்தை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டில் தேர்தலுக்கு போவது நமக்கு சாதகமாக இருக்காது என்று ரணில் விக்ரமசிங்க கருதி இருக்கக்கூடும். அதனால் தான் இந்த விட்டுக் கொடுப்பை செய்திருக்கின்றார்கள். இன்னொன்றும் பேசப்படுகின்றது, அதாவது 19 திருத்தத்தை இந்த வடிவ ஏதோ ஒரு வடிவத்தில் நிறைவேற்ற முடியாமல் இருந்திருந்தால் பிரதமர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க விலக வேண்டிய நிலைமையும் மீள SLSP சார்பில் இருந்து ஒரு பிரதமர் நியமிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலும் உருவாயிருக்கலாம். அந்த அரசாங்கத்தின் கீழ் அந்த பிரதமர் தலைமையின் கீழ் புதிய ஒரு 19 திருத்தத்தை மாற்றிக்கொண்டு வந்திருக்கலாம் என்ற விதத்தில் ரணில் விக்ரமசிங்க யூஎன்பியினுடைய தேர்தலிலே அவர்கள் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு அதனை கருத்தில் கொண்டுதான் இந்த விட்டுக் கொடுப்பை செய்திருக்கிறார் என்று கருத வேண்டும்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை விரிவுரையாளர் ஆர். குருபரன்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய கண்ணோட்டம். இந்திய அரசு சுமார் 9000 தன்னார்வ குழுக்களின் உரிமங்களை ரத்து செய்திருக்கிறது. இது குறித்த செய்தி குறிப்பொன்றை வழங்குகிறார் டெல்லியில் இருந்து ஜெயக்குமார்.
இந்திய அரசு சுமார் 9000 அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் தன்னார்வ நிறுவனங்களின் உரிமங்களை ரத்து செய்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் தங்களது நிதி கணக்குகளை குறித்த காலத்துக்குள் சமர்ப்பிக்க தவறின என்கிற காரணத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதை அடுத்து இந்த அமைப்புகள் வெளிநாட்டிலிருந்தோ அல்லது உள்நாட்டிலிருந்தோ நிதி உதவிகளை பெற முடியாத சூழல் தற்போது உருவாகியுள்ளது. இதுபோன்ற கட்டுப்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் எதனால் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து இந்திய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பான வாணி என்கிற நிறுவனத்தின் பொருளாளர் சிவகுமாரிடம் கேட்டபொழுது,
ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்கக்கூடிய நிறுவனங்கள்ல 50 விழுக்காடு நிறுவனங்கள் பதிவு பண்ணல, ஆனுவல் ரிட்டர்ன் அனுப்புறது இல்ல, ரிட்டர்ன் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. அதனாலதான் அரசாங்கம் வந்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்க ரினியூ பண்ணணும்ன்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அத எல்லா என்ஜிஓவும் வன்மையாக கண்டிக்கிறோம், இன்னைக்கும் கண்டிக்கிறோம். ஏன்னா ஒரு தடவை எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினாக்க எல்லா வருஷங்களுக்கும் அது பொருந்தக்கூடிய நிலையில முன்னால இருந்தது. அதை முந்தைய அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி அதை பாரபட்சம் இல்லாம என்ஜிஓக்களுக்கு விரோதமாக ஒரு செயலாக தான் நாங்கள் கருதுறோம். ஆனால் அதே சமயத்துல இந்த 8975 நிறுவனங்கள் ஒருவேளை அரசாங்கம் கூறுவது போல ரிட்டர்ன் 4 வருடங்களுக்கு அனுப்பவில்லை என்று தெரிந்தால் அவர்கள் செய்தது கரெக்ட் தான் சொல்லணும்.
உங்க அமைப்பு வந்து இந்த விவகாரத்தை வந்து எப்படி பாத்துக்கிட்டு இருக்கு? இந்த மோடி அரசாங்கம் வந்து பதவியேற்ற பிறகு அந்த அரசாங்கத்துடைய கொள்கைக்காக அந்த கொள்கைகள் மீறுற நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுறதா சொல்லப்படுற ஒரு குற்றச்சாட்டை வந்து உங்களுடைய நிறுவனம் எப்படி பாக்குது?
அது வந்து முன்னாள் இருந்த அரசாங்கம் இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்துச்சு. எங்களை பொறுத்தவரையில் எந்த அரசாங்கமும் என்ஜிஓஸ்க்கு சப்போர்ட் இல்லைன்றதான் நாங்க சொல்ல முடியும். கட்சி வேறுபாடு இருந்தா கூட என்ஜிஓஸ் மேல பாயக்கூடிய சட்டங்கள் வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு பிறகு வந்தக்கூடிய எல்லா அரசாங்கமும் இன்க்ளூடிங் மோடி அரசாங்கம் கூட அகைன்ஸ்டா தான் வேலை செய்யறாங்க.
நீங்க சொல்ற மாதிரியே வந்து என்ஜிஓஸ்க்கு எதிரான கொள்கைகளை தான் வந்து அரசாங்கம் வகுத்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட என்ன காரணத்துக்காக அரசாங்கம் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்குது அப்படின்னு நீங்க கருதுறீங்க?
அது முதல்ல அந்த சிபிஐ ரிப்போர்ட் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. என்ஜிஓக்கள் செய்யக்கூடிய கிளர்ச்சிகளாலும் அதனாலும் ஜிடிபி குறைஞ்சு போச்சுன்னு சிபிஐ ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. முந்தைய அரசாங்கத்தில் இருக்கிற போது ரிப்போர்ட் இந்த அரசாங்கம் அதை லீக் பண்ணாங்க. முந்தைய அரசாங்கத்தோட மாறுதல் கொண்டு வந்து என்ஜிஓ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா நல்லா இருந்திருக்கலாம். இவங்களும் அதே பாதையில போனாங்கன்னாக்கா இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம தான் போகும்.
அரசாங்கம் அதாவது வந்து சிபிஐ இல்ல ஐபி கொடுக்கிற ரிப்போர்ட் படி தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க கருதுறீங்க?
ஒரு 10-20% விழுக்காடுகள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்றதெல்லாம் எக்ஸாஜரேட்டட் தான். ஒரு எந்த ஒரு நிறுவனமும் ஒரு சில தவறுகள் செய்யத்தான் செய்யும், செஞ்சிருக்கலாம். இப்போ கார்பரேட் செக்டர்லயும் தவறுகள் நடக்கதானே செய்யுது. அதனால கார்பரேட் செக்டர்ல தவறு நடந்து அரசாங்கம் பொறுக்கிறதுக்காக நாங்க என்ஜிஓல தவற பொறுத்துக்கணும்னு சொல்லல. எல்லா இடங்களிலும் சில பிளாக் ஷீப்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்குதான் இருக்காங்க. அந்த பிளாக் ஷீப்ஸ் வச்சுட்டு இவங்க அரசாங்கம் ப்ரொஜெக்ட் பண்றதுதான் தவறுன்னு நாங்க சொல்றோம்
என்றார் இந்திய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பான வாணி என்கிற நிறுவனத்தின் பொருளாளர் சிவகுமார்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். தமிழக மீனவர்கள் இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுகிறார்கள் என்று இந்திய கடலோர காவல்படை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஒரு வழக்கில் கூறியிருப்பது தமிழக மீனவர் அமைப்புகளின் எதிர்ப்பை தூண்டியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
பாக் நீரிணையில் மீன்பிடிப்பதற்காக தமிழகத்திலிருந்து செல்லும் மீனவர்கள் போதைப் பொருள் உள்ளிட்ட சட்டவிரோதமான பொருட்களை கடத்துகின்றனர் என்றும் அவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் தடை செய்யப்பட்ட முறைகளை பயன்படுத்தி மீன் பிடிக்கின்றனர் என்றும் இந்திய கடலோர காவல்படை உயர்நீதிமன்றத்தில் கூறியிருப்பதற்கு தமிழக மீனவர் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் தமிழக மீனவர்களுக்கு முப்படை பாதுகாப்பை வழங்க வேண்டுமென கோரி வழக்கறிஞர் ஆனந்த முருகன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்திய கடல் எல்லையில் கூடுதல் பாதுகாப்பை வழங்கும்படி உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்திய கடலோர காவல்படையின் துணை இயக்குநர் கே.ஆர். நாட்டியால் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவடைந்ததை அடுத்து இலங்கை பகுதி மீனவர்களுடன் உறவை மேம்படுத்திக் கொண்டு போதைப் பொருள் உள்ளிட்ட சட்டவிரோதமான பொருட்களை தமிழக மீனவர்கள் கடத்துகின்றனர் என்று கூறப்பட்டிருந்தது. தவிர தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை மேற்கொள்வதாலும் இலங்கை மீனவர்களுடன் நடுக்கடலில் மோதுவதாலும் இலங்கை கடலோர காவல்படையும் கடற்படையும் இந்திய மீனவர்களை கைது செய்து வருவதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 சுமார் 36,800 முறை இந்திய படகுகள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி சென்றிருப்பதாகவும் இந்த விவரங்கள் தமிழக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தனது மனுவில் கடலோர காவல்படை கூறியுள்ளது. இந்திய கடலோர காவல்படையின் இந்த மனுவுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இலங்கை அரசு கூட இந்திய மீனவர்கள் மீது சுமத்தாத குற்றச்சாட்டை இந்திய அரசு சுமத்துவதாக தேசிய மீனவர் பேரவையின் தலைவரான இளங்கோ பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார்.
இந்தியா இலங்கை இடைப்பட்ட கடற்பகுதியில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாகத்தான் இதுவரை இலங்கை அரசு பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து மீனவர்களை கைது செய்து விசைப்படைகளை அறிமுகம் செய்திருக்கிறது. ஒழிய போதைப் பொருள் கடத்தியதாக மீனவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளையும் இதுவரை இலங்கை அரசு கூட தெரிவிக்கவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒருவர் ஏதாவது அது போன்று வழக்குகள் பதிவாகி இருக்க முடியும். மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக இப்படிப்பட்ட தவறை செய்கிறார்கள் என்று அவர்களே சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை இந்திய அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் கூறியிருப்பது ஆட்சேபனைக்குரியது.
போதைப் பொருள் கடத்தியதாக இலங்கை சிறையில் இருப்பவர்களில் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே மீனவர்கள் இருக்கின்றனர் என்றும் இளங்கோ கூறினார்.
போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக இலங்கை சிறையில் இருப்பவர்கள் மொத்தமே 9 பேர் தான். அதில் கூட மிக குறைவானவர்கள் மீனவர்கள். யாழ்ப்பாணம் சிறையில் 7 பேரும் நீர்கொழும்பு சிறையில் 9 பேரும் இருக்கிறார்கள். இவர்களில் 6 பேர் மட்டுமே மீனவர்கள். இலங்கையுள்ள சிறைகளில் இப்போது இருக்கக்கூடிய மீனவர்கள் 37 பேர். அதில் 25 விசைப்படைகள் இருக்குது. எல்லாமே மீன்பிடி தொழிலுக்கு சென்றதாக அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற ஒழிய போதைப் பொருள் கடத்தியதாக
ராமேஸ்வரத்தில் உள்ள நிரபராதி மீனவர்கள் விடுதலை கூட்டமைப்பைச் சேர்ந்த அருளானந்தத்திடம் இது குறித்து கேட்டபோது, மீனவர்களின் படகுகளை பயன்படுத்தி வேறு சிலர் கடத்தலில் ஈடுபடலாமே தவிர மீனவர்கள் அப்படி செய்ததில்லை என்று தெரிவித்தார்.
இந்த தொழிலை பல இடங்களில் செய்கிறார்கள். இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற ராமேஸ்வரத்துல இருந்து போனோம், இல்ல தூத்துக்குடி வேர்வாடி இங்க பல பகுதியில இருந்து போயிருக்காங்க. இவங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மீனவர்கள் அல்லாத சிலரால் அனுப்பப்பட்டவர்கள் நபர்கள் தானே தவிர மீனவர்கள் இந்த கடத்தல் தொழிலை திட்டமிட்டு செய்யவே இல்லை. இந்த கடல் தொழில் அவர்களுக்கு தெரியாது. அவர்களை மீனவர்களை ஏமாற்றி அனுப்பி வச்சுக்கிறார்கள். சில மீனவர் அல்லாத சில பேர் இந்த பகுதியில இருந்து இவர் போட்டியில் சென்று சொன்னதை அவர் திரும்ப பெறணும்.
தவிர வழக்கு தொடர்ந்தவர்கள் மீனவ பிரதிநிதிகளை கலந்து ஆலோசிக்காமல் வழக்கு தொடர்ந்து விட்டதாக கூறும் அருளானந்தம், தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த நிலையில் இந்திய படை பாதுகாப்பு அளிப்பது நடக்காத காரியம் என்றும் கூறினார்.
சென்னையிலிருந்து முரளிதரன். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங்குக்கு பதிலாக பி வி ஆச்சாரியாவை கர்நாடக அரசு தனது தரப்பு வழக்கறிஞராக நியமித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து மீண்டும் முரளிதரன்.
தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பி வி ஆச்சாரியா நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு உதவி வழக்கறிஞராக சந்தே சவுட்டா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை கர்நாடக அரசு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் பவானி சிங் அரசு தரப்பு வழக்கறிஞராக வாதாடி வந்தார். அவரது நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் பவானி சிங்கின் நியமனம் செல்லாது என கூறியது. மேலும் இந்த வழக்கில் கர்நாடக அரசும் அன்பழகன் தரப்பும் எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. அன்பழகன் தரப்பில் 81 பக்கங்களில் எழுத்துப்பூர்வ வாதம் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. கர்நாடக அரசு இன்று மாலைக்குள் எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில் பி வி ஆச்சாரியாவை அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து கர்நாடக அரசின் சார்பில் எழுத்துப்பூர்வ வாதத்தை பி வி ஆச்சாரியா உயர்நீதிமன்றத்தில் இன்று மாலையில் தாக்கல் செய்தார். கர்நாடக அரசை எதிர் மனுதாரராக சேர்க்காததால் ஜெயலலிதாவின் மேல்முறையீட்டு மனுவையே தள்ளுபடி செய்ய வேண்டுமென ஆச்சாரியா தனது எழுத்துப்பூர்வ வாதத்தில் கூறியுள்ளார். இந்த வழக்கில் பவானி சிங்கிற்கு முன்பாக பி வி ஆச்சாரியா அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜராகி வந்தார். ஆனால் சில அழுத்தங்களின் காரணமாக இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்வதாக ஆச்சாரியா அறிவித்தார். அதற்கு பிறகு பவானி சிங் அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் ஏற்கனவே விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் மீதான இந்த சொத்துக்குவிப்பு வழக்கை முன்னதாக விசாரித்த தனி நீதிமன்றம் 4 பேருக்கும் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது.
நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் எல்லா ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் நிலநடுக்கம் தொடர்பான செவ்வி ஒன்று. நேபாள நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 வரை எட்டலாம் என்று அந்நாட்டின் பிரதமர் தெரிவித்திருக்கும் நிலையில், இப்படியானதொரு நிலநடுக்கம் நேபாளத்தை தாக்கும் என்பது நிலத்தியல் துறை நிபுணர்களிடம் ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது என்கிற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. நேபாள நிலநடுக்கம் வரும் என்பது நிலத்தியல் துறை வல்லுநர்கள் மத்தியில் ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட தகவலா என்று சென்னை பல்கலைக்கழகத்தின் நிலத்தியல் துறையின் தலைவரும் பேராசிரியருமான முனைவர் எஸ் பி மோகன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
எதிர்பார்க்கப்பட்டதுன்னு கரெக்டா சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் வந்து உண்டாகக்கூடிய அறிகுறிகள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த சப்டக்ஷன் ஜோன் இந்தோ ஜாவா சுமத்ரா எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் இப்ப நேபாள அமைஞ்சு இருக்கு. இப்போ யூரேஷியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் மோதியனால தான் இமாலய மலையே உருவாயிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்டக்ஷன் ஜோன்ல தான் இப்போ நேபாளத்துல நடந்த நிலநடுக்கம்.
இந்த நிலநடுக்கம் இதோட தீவிர தன்மையும் வந்து சிலரால் எதிர்பார்த்ததை விட அதிக தீவிர தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்படி பாக்குறீங்களா?
ஆமா, அது ரிச்டர் ஸ்கேல்ல 7.5 to 8 இருக்கனால சோ இந்த அளவுக்கு சேதம் இருக்கும், எப்போதுமே இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து முதல் தடவை நடந்த நிலநடுக்கத்தின் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3 நாட்களாக ஆஃப்டர் ஷாக்னு சொல்கிற மீண்டும் மீண்டும் நிலநடுக்கம் நடக்கிறதும் அதோட அளவும் கூட கூடுதலாக இருக்கிறதும் இந்த தடவை கொஞ்சம்.
ஆமாம் சார், அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது தான். ஸோ இந்த எனர்ஜி வந்து ரொம்ப நாளாக தேக்கமாக இருக்கிறனால தான் இந்த நிலநடுக்கமே, இது ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி தான் இந்த நிலநடுக்கம். யுரேஷியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் மூவ் ஆகிட்டே இருக்குது at the rate of 45 millimeters per year. So அப்படி இருக்கிறப்போ அந்த எனர்ஜி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் பண்றதுனால இந்த நிலநடுக்கம் ஏற்படுது. So இந்த ஆஃப்டர் ஷாக்ஸ் வந்து இன்னொரு எனர்ஜி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஆஃப்டர் ஷாக்ஸும் இருக்கு. அது எப்போதுமே ஆஃப்டர் ஷாக்ஸ் மேஜர் நிலநடுக்கத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் ஷாக்ஸ் இருக்கும். அது சில நாட்களும் வரும், சில ஈவன் சில வாரங்களுக்கும் நீடிக்கும்.
அதுவும் தவிர ஒரு கால சுழற்சியையும் சிலர் வந்து கணக்கிட்டு சொல்றாங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த இப்போ ஏற்பட்டிருக்கிற இதே பிரதேசத்தில் ஓவர் டியூவா இருந்ததுன்னு சில ஆண்டுகளாகவே சில நிலவியலாளர்கள் கணித்து கொண்டே இருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அல்லது குறிப்பிட்ட நேரம்னு சொல்ல முடியலன்னாலும் சில பிராந்தியங்களில் இந்த உரசல் இருக்குது, இனிமே வந்து கூடிய சீக்கிரம் அல்லது சில அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள ஒரு பெரிய நிலநடுக்கம் வரலாம் அப்படின்னு தோராயமாக கணிக்க வல்ல அளவுக்கு இன்னைக்கு வந்து விஞ்ஞான தொழில்நுட்பம் முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இல்ல, அந்த அளவுக்கு ஒன்றும் முன்னேறல. ஏன்னா இதை வந்து இன்னும் பிரெடிக்ட் பண்ற அளவுக்கு எங்கேயுமே சாத்தியம் இல்லை. ஈவன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியாலஜிக்கல் சர்வேலாம் கூட எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாலும் இன்னும் இந்த அளவுக்கு ஒன்னும் சாத்தியப்படலை. அதனால இத வந்து பழைய ஹிஸ்டரியை வச்சுதான் இந்த மாதிரி இருக்கக்கூடும் என்று ஒரு நம்பிக்கையில சொல்றாங்க. மற்றபடி இந்த இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி வரும்லாம் வந்து இன்னும் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு.
நீங்க சொன்னீங்க இமாலயம் உருவானதே இது மாதிரியான ஒரு நிலநடுக்கம் காரணமாக, இரண்டு
இந்தியன் தகடும் யூரேஷியன் தகடும் மோதியனால்தான் இமாலய மலையை உருவாச்சு.
அதற்கு முன்பு இமாலய மலை பிரதேசம் என்பது கடலுக்குள் இருந்தது அப்படிங்கறது அது உண்மையா? அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு உங்களுடைய ஆய்வுகள் சொல்லுது?
ஒரு 45 மில்லியன் இயர்ஸ்.
இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக நேபாளம் இமயமலை பிராந்தியம் எல்லாமே ஒரு வந்து நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பிராந்தியத்தில் இருக்கிறது என்பது நிலவியலாளர்களுக்கும் அரசுகளுக்கும் தெரிந்தும் கூட இது போன்ற ஒரு நிலநடுக்கத்திற்கு ஓரளவாவது உயிர் பலிகள் ஏற்படாமல் தடுக்க வல்ல முன் தயாரிப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக நீங்கள் பார்க்குறீங்களா? வீடு கட்டுறதுல இருந்து மற்ற
அதான் எப்போதுமே நாங்க என்ன சொல்றோம்னா நிலநடுக்கம் தவிர்க்க முடியாதது, இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஹேப்பனிங்ஸ். சோ என்ன ஆகுது அந்த இதுல வந்து இந்த கட்டுமானம் இந்த மாதிரிலாம் மக்கள் போய் குடியேறது இதனாலதான் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகுது. அதனாலதான் உயிர் சேதமும் மற்ற சேதமும் நிறைய நடக்கிறது. அந்த மாதிரி இடத்துல வந்து குடி போகிறதெல்லாம் தவிர்க்க வேண்டும்ங்கிறத நாங்க அடிக்கடி சொல்றது.
உங்களை போன்ற நிலவியலாளர்கள் சொல்வதை அரசுகளும் திட்டமிடுபவர்களும் மற்றும் உள்ள கட்டிட நிறுவனங்களும் எந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்கறாங்க?
எந்த அளவுக்கு தெரியல நாங்க, ஆனா சொல்லிட்டு தான் இருக்கோம். அது அரசு தான் முன் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். அந்தந்த அரசுகள்
இந்தியாவுக்குள்ள எந்த பிராந்தியம் நிலநடுக்கத்திற்கு அதிக ஆபத்தை சந்திக்க கூடிய பிராந்தியம்னு நீங்க அடையாளப்படுத்தியிருக்கீங்க?
இல்ல, முக்கியமா இந்த இதுல இந்த நேபாள் இமாலயா அந்த இது நார்த் இந்தியால நிறைய இருக்கு. சோ இந்த அளவுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இமயமலை இமயமலை தொடர்ச்சி சோ இங்கெல்லாம் வந்து அந்த முக்கியமா இந்தியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் இருக்கிற அந்த அந்த பார்டர் ஏரியாஸ் எல்லாம் யூஸ்வலா ஏன்னா ரெண்டு பிளேட்டுமே மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. மற்ற இடத்துலயும் நிலநடுக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப ஜாவா மாதிரிலாம் டெஃபினட்டா இருக்கும் வருங்கிற அளவுக்கு, அதுவும் அங்கெல்லாம் நிலநடுக்கம் வந்ததுன்னா ஜாஸ்தியாவே இருக்கும்னு தெரிஞ்சும். பட் என்னன்னா மேன்மேட் டிஸ்ட்ரக்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு, கட்டுமானம் அங்க குடி போகிறது, அதனாலதான் உயிர் சேதம் ஜாஸ்தியா இருக்கு.
சென்னை பல்கலைக்கழகத்தின் நிலத்தியல் துறையின் தலைவரும் பேராசிரியருமான முனைவர் எஸ்.பி. மோகன்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் ஜெகதீசன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
கடந்த சனியன்று நேபாளத்தில் இடம்பெற்ற நிலநடுக்க பேரழிவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 5000 தாண்டியிருக்கிறது. ஆப்கானிஸ்தானின் ஒரு கிராமத்தையே அடித்துச் சென்ற மிகப்பெரிய நிலச்சரிவில் குறைந்தது 52 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள, இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.